நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்ச்ம குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் போராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் போராக்கர் மயூரன் குதம்பர், திருவர்ணையூரைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை தொடர்ந்தும் இன்று வரை சேர்ந்த நாலு கேள்விகள் இன்னும் கைவசம் இருக்கின்றது, அவற்றிற்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவோம். முதலாவது கேள்வி, திரும்ப திரும்ப வருகின்ற கேள்வி, அதை இன்னொரு கோணத்தில் இன்று ஆராய்வோம். சரணாகதியை பற்றிய கேள்வி, நிபந்தனையுடைய சரணாகதிக்கு நிபந்தனை இல்லாத சரணாகதி என்று நன்றாக பல முறை விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள் ஐயா. அதை நாங்கள் நிபந்தனையான சரணாகதியில் நிபந்தனை இல்லாத சரணாகதிக்கு அதிலிருந்து போக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதன்படிதான் பல வருட காலமாக முயற்சிக்கின்றேன். இருப்பினும் அதில் முழுமையாக வெற்றி பெறலாமா, இந்த பிறப்பில் கிடைக்குமா என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது என்றது அவருடைய கேள்வி. அதற்கு ஏதாவது விளக்கங்கள் தர முடியுமா? இந்த நேரம் இன்னொரு படி, அதற்கு விடை காணுவதற்கு இன்னொரு படி உங்களை மேலே அழைத்து செல்கின்றேன். நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த கோட்பாடுகள், சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களையும் அறிந்து வருகின்றோம். ஆகவே இந்த சத்சங்கத்தில் முழுமையாக இருந்து இந்த சத்சங்கத்தை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இந்த விளக்கம் நிச்சயமாக விளங்க வேண்டும். நாங்கள் பரம்பொருளில் இருந்துதான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த உலகிற்கு புறப்படுத்து வந்தோம் உடலில். ஆகவே எங்களுக்குள் அண்டம் புண்டம் என்ற இரண்டு வகையில், அண்டமாகிய பரம்பொருளும் புண்டமாகிய ஆன்மாவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆகவே எங்களுடைய ஆன்மாவுக்குள் இறைவன் இருக்கின்றார். சைவ சித்தாந்தம் அதைத்தான் முழுமையாக வரையறுக்கின்றது. அதை நாங்கள் செவியளவில் கேட்டிருக்கின்றோம். அதை பற்றி சிறிது உள்நோக்கி சென்று யோசிப்போம் என்று, எங்களுக்குள் இறைவன் இருக்கின்றார். இறைவன் தான் எல்லா ஆக்கமும் அழிவும், அவரால் தான் எல்லாம் நடத்தப்படுகின்றது. அதையும் நாங்கள் ஓரளவு அறிகின்றோம், அதை ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த சரணாகதி விஷயத்தில் நிபந்தனை அற்றது நிபந்தனையானது என்றது எங்களுடைய பயிற்சி முறையில் நாங்கள் இலகுவாக, எங்களுடைய பயிற்சியில் இருந்து எங்களை பக்குவப்படுத்துவதற்காக அதை விரிவுபடுத்தி சொல்கின்றோம். ஆனால் உண்மை என்ன? சைவ சித்தாந்த உண்மை, இறைவன் எங்களுக்குள்ளேதான் இருக்கின்றார். அவர்தான் எங்களுக்கு இன்ப துன்பங்களையும் தருகின்றார். அது எங்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தரப்படுகின்றது. அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், நாங்கள் இறைவனிடம் வேண்டுவது எங்களுக்கு சில நேரங்கள் கிடைப்பது மாதிரி தெரிகின்றது, கிடைக்கின்றது. சில நேரங்கள் கிடைக்காத மாதிரி இருக்கின்றது, கிடைக்கவில்லை. அதை கிடைக்கும் போது நாங்கள் ஏதோ நல்லது செய்கின்றோம், இறைவன் தாரார் என்று மனதை திருப்திப்படுத்துகின்றோம். கிடைக்காத போது நாங்கள் ஏதோ பிழையாக செய்து விட்டோம் என்று இறைவன் தரவில்லை என்று மனதை திருப்திப்படுத்துகின்றோம். உண்மை அதுவல்ல. நீங்கள் நினைத்தீர்களோ நினைக்கவில்லையோ, இறைவன் உங்களுக்கு தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில் தந்து கொண்டுதான் இருக்கின்றார். அதுதான் உண்மை, சைவ சித்தாந்த உண்மை. ஆகவே எங்களுடைய மனக்கணக்குத்தான் நிபந்தனையின் நிபந்தனையற்ற சரணாகதி என்று இரண்டு வகையை கொண்டு வந்தோம். அது பயிற்சியை இலகுவாக்குவதற்காக கொண்டு வந்தது. ஏனென்றால் நிபந்தனையான சரணாகதியில் இருந்துதான் நிபந்தனையற்ற சரணாகதிக்கு போகலாம் என்று இந்த கிரியா யோகம் உலகியலில் இருந்து கொண்டு ஆன்மீகத்துக்கு செல்லும் பாதை என்றபடியால் அதை இரண்டு வகையாக பிரித்து உலகியலில் இருக்கும் போது நிபந்தனையான சரணாகதியை நாங்கள் செய்கின்றோம் என்றும், ஆன்மீகத்துக்குள் ஊடுருவி செல்லும் போது நிபந்தனையற்ற சரணாகதியை நோக்கி செல்கின்றோம் என்றும் அதை விளக்குவதற்காக, அதை இலகுவாக்குவதற்காக உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. ஆனால் உண்மை என்ன? சைவ சித்தாந்தம் கூறுகின்றது, இறைவன் எங்களின் ஒரு பகுதி, இறையிலிருந்துதான் நாங்கள் வந்தோம், அவர்தான் எங்களுடைய எண்ணங்களை நன்றாக அறிவார். நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய வெளிப்புலன் அறிவியல் புலன்களால் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரிந்தால்தான் அவர்கள் எங்களை அறிவார்கள். அது ஆன்ம நிலையில் அது உண்மை. ஆன்ம நிலை என்றால் உலகியல் நிலை. ஆனால் இறை நிலையில் நீங்கள் மனதில் நினைப்பது கூட இறைக்கு தெரிகின்றது. நீங்கள் என்ன விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மனதில் நினைக்கின்றீர்களோ இறைவன் அதற்கேற்ற மாதிரியும் தான் தருவதை நடத்தி கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் இந்த புறப்பில் செய்யும் நல்ல காரியங்கள், நல்ல விடயங்கள் ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் நீங்கள் தகாத விடயங்களை நினைத்தாலும் உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் சென்று கொண்டிருப்பதை பார்த்து உங்களுடைய வினைகளை கேட்ட மாதிரி இறைவன் அதை தரம்படுத்தி உங்களுக்கு தருகின்றார். உங்களை அந்த வினையிலிருந்து மெதுவாக எடுக்க பார்க்கின்றார். ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாம் நாங்கள் தான் செய்கின்றோம், எங்களுக்கு விருப்பமானதை கேட்டவுடன் இறைவன் தருகின்றார், மற்றவற்றை நாங்கள் விட்டு விலத்த முடியவில்லை என்றால் இறைவன் தராட்டியும் பரவாயில்லை என்று யோசிக்கின்றோம். ஆனால் எல்லா கணக்கும் நீங்கள் இந்த ஆன்ம சுழற்சிக்குள் வந்தவுடன் போடப்பட்டு விட்டது உங்களுடைய புறப்புகளின் சுழற்சியில். அதுதான் உண்மை. ஆகவே அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று முழங்கும் கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் சரணாகதி என்பதுதான் ஒரே சொல்லு. அதை நிபந்தனையானது நிபந்தனை அற்றது என்று பிரித்ததற்குரிய காரணமே உங்களுடைய பயிற்சியை இலகுவாக்குவதற்கு. மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி உங்களுக்கு என்னென்ன அந்தந்த நேரத்தில் உங்களுடைய வினைப்படி தர வேண்டுமோ அது வந்து கொண்டே இருக்கும். எது எது உங்களுடைய வினப்படி தர வேண்டாம் என்று நினைக்கின்றாரோ இறைவன் அதை தரமாட்டார். ஆகவே அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த நடப்பவற்றை இறைவனால் அந்தந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் நடப்பவற்றை மாற்றுவதற்குத்தான் உங்களுடைய ஆன்மீக பயிற்சி மிகவும் இன்றியமையாதது. சரி, இறைவன் யோசித்து விட்டார், அவர் தருவார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்மீகத்திற்குள் இறங்கி உங்களுடைய உங்களை பக்குவப்படுத்தாவிட்டால் துன்பம் துன்பமாகவே வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய கணக்கில் இருப்பவை வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிராப்த வினையில் இருப்பவை வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு விதமான மாற்றத்திற்கும் சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் சரியான முறையில் இந்த ஆன்மீகத்திற்குள் இந்த யோகத்திற்குள் ஊடுருவி சென்று கொண்டிருக்கும் போது இறைவனால் அந்தந்த நேரத்தில் எல்லாம் மாற்றியமைக்கப்படும். அதனால்தான் நீங்கள் அந்த சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்தை நோக்கி போகும் போது இந்த துன்பங்களை மறந்து இந்த துன்பங்களால் வருபவற்றை அனுபவித்து இருவினை ஒப்பு போல் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒருவிதமாகவே எடுத்து அனுபவித்து நீங்கள் அதற்கு மேலும் சென்று உங்களுடைய பதிமுத்தியை அடைவதற்கு செல்வீர்கள். ஆகவே இந்த சரணாகதியில் நீங்கள் இப்போது சைவ சித்தாந்தம் படித்துக் கொண்டிருப்பதால் எல்லாம் இறைவன் அருளால் தான் நடக்கின்றது. அவற்றை நீங்கள் உணர வேண்டும். அதில் ஒருவிதமான மாற்றமும் இல்லை. வினை கொள்கையின்படி கூட நீங்கள் பிராப்த வினையுடன் இந்த பிறப்பு இந்த உடலுக்குள் வந்திருக்கின்றீர்கள். அதை முடித்தே ஆக வேண்டும். அதுவரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கை காலம் கணக்கு போடப்பட்டிருக்கின்றது இறைவனால். அது எவ்வளவு காலம் என்பது கூட இறைவனுக்குத்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வாழும் நிகழ்காலத்தில் அந்த கணக்கு இன்று முடியலாம் இன்று முடியலாம் என்று நினைத்துக் கொண்டே எங்களுக்கு வரும் துன்பங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்று அனுபவித்து அதை முடித்து விடுவோமாக இருந்தால் அடுத்த பிறப்பு நன்றாக அமையும். ஆகவே இன்றையான் துன்பத்தை நாங்கள் அதை அனுபவிக்காமல் எங்கேயாவது ஒருடன் தள்ளிவிட்டு நாளையானை நாளைக்கு நன்றாக இருப்போம் என்று தள்ளி தள்ளி விட்டுக் கொண்டு உங்களால் போக முடியாது. அப்படி நினைத்து நீங்கள் செய்தால் கூட அது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது முடியும் வரை. ஆனால் அதை எப்படி முடிக்கலாம், அந்த துன்பங்களை எப்படி முடிக்கலாம்? நாங்கள் யோகத்தில் கிரியா யோகத்தில் பாபாஜியினால் தரப்பட்ட யோகத்தில் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும், நல்ல சேர்க்கையில் இருக்க வேண்டும், நல்ல சாதனையில் இருக்க வேண்டும், உலகியலில் இருந்து கொண்டும் குடும்பத்தில் வாழ வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் சேர்த்து செய்து கொண்டு போகும் போது இந்த அற்புதமான கிரியா யோகத்தால் எங்களுடைய துன்பங்களுக்குரிய துன்ப நீக்கம் உணரும். துன்பம் இருந்தே தீரும், அதிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் அதை உணரும் நிலை மாற்றி அமைக்கப்படுகின்றது உங்களுடைய பயிற்சி மூலம். ஆகவே நீங்கள் அதை இருவினை ஒப்பாக உணரக்கூடிய வலுவை இறைவன் தருகின்றார். துன்பத்தையும் இன்பமாக அனுபவிங்கள் என்பது வாய்ப்பே அல்ல. மனநிலையில் உடல் நிலையில் அதை ஏற்கும் பக்குவத்தை தான் அந்த பயிற்சி தருகின்றது. ஆகவே பிராப்த வினையுடன் வந்த எங்களுடைய ஆன்மாக்கள் அதை முற்றாக முடித்து ஆகாமிய வினை இந்த பிறப்பில் செய்யும் வினையை செய்வதை குறைத்து அதை செய்வதை குறைப்பதைத்தான் இருவினை ஒப்பென்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதன் முறைப்படி இன்ப துன்பங்களை ஒரே மாதிரியாக பார்த்து அவற்றிற்குள் எங்களை அகப்பட விடாது. இதுவரை அகப்பட்டிருந்தாலும் இந்த பிறப்பில் அதற்கு நாங்கள் ஒரு மாற்றம் செய்ய முடியாது. இன்றிலிருந்து இந்த இறப்பு வரும் வரை மின்னென்ன விடயங்களில் நாங்கள் அதை கவனித்து ஆகாமிய வினைகளை எடுக்காமல் தப்பித்துக் கொள்ள பார்க்க வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் முறை. அதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி அவர்களும் சொல்லும் முறை. அதை நாங்கள் சரியாக செய்து இந்த சரணாகதியில் இருக்க வேண்டும் பாபாஜியுடன். அவரை சிக்கன பிடித்து பதி இன்பத்தை நோக்கி சென்று பரம்பொருளால் எங்களுடைய ஆன்மாவை பரம்பொருள் வந்து எடுத்து செல்லும் அளவுக்கு நாங்கள் பக்குவப்பட வேண்டும் என்று அந்த அன்பருக்கு அந்த கேள்விக்குரிய விடையே இவ்வளவு விளக்கமாக இன்று புதிய கோணத்தில் தருகின்றேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. அது இன்னொரு அன்பர் கேட்ட கேள்வி. ஐயா, நான் இந்த சத்சங்கத்தில் எல்லாம் வர முடியாவிட்டாலும் உங்களுடைய சத்சங்கத்தை ஒழுங்காக கேட்கின்றேன். பல அறிவு பூர்வமான விடயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. இதோ நான் இறங்கிவிட்டேன், சரியான பாதை என்று நினைக்கின்றேன். ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது அதில் நான் முழுமையாக இறங்கவில்லை என்று எனக்கு தெரிகின்றது. என்னுடைய உலகியல் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதாவது நான் அறியாமைக்குள் போகின்றேன். ஏன் ஐயா இது நடக்கின்றது? கேட்கும் போது திரும்ப திரும்ப கேட்கும் போது விளங்குகின்றது அறிவு நிலையில். ஆனால் அதை செயல்முறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றதும் உடனடியாக புலப்படுகின்றது. ஆனால் செயல்முறைக்கு வருவதற்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கின்றதையா? இதற்கு நீங்கள் ஏதாவது கருத்து கூறுவீர்களா என்று அந்த அன்பர் கேட்கின்றார். அதற்கும் நாங்கள் மூன்றும் எங்களுடைய ஆழ்ந்த கருத்தை தரும் சைவ சித்தாந்தத்திற்குள் பாய்வோம் பாபாஜியின் சுருக்கிய கருத்துடன். அதாவது சைவ சித்தாந்தத்து அடிப்படை கொள்கையே பதி பசு பாசம் முப்பொருள் உண்மை அனாதியான பதி பசு பாசம். இந்த நிலையில் வைத்துத்தான் அந்த அன்பருக்கு நான் விளக்கம் அடிப்படை தத்துவத்தில் இருந்து கொடுக்க விரும்புகின்றேன். இந்த பசு ஆகியது பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கின்றது. இந்த பசுவாகிய ஆன்மாவால் தனித்து இயங்க முடியாது, மறந்து விடாதீர்கள். தனித்து இயங்கக்கூடியது ஒன்று பரம்பொருள்தான், வேறொன்றும் அல்ல. இந்த ஆன்மா தனித்து இயங்க முடியாதது. பரம்பொருள் கண் வைத்தால்தான் இந்த ஆன்மாவை இயக்கலாம் சரியான முறையில். பரம்பொருளால் தான் அது முடியும். ஆகவே இந்த ஆன்மா பாசத்தை நோக்கி செல்லுமாக இருந்தால் ஆன்மாவும் கடவுளும் அறிவுடைய பொருட்கள், பாசம் சடப்பொருள், அறிவற்றது. ஆகவே இந்த பசு பாசத்தை நோக்கி செல்லும் போது, பாசத்துக்குள் இருக்கும் போது அறியாமையில் இருக்கின்றது. அறிவு இருக்கின்றது, ஆனால் அறிவு அறியாமையாக இருக்கின்றது. ஆனால் அது இறைவனை நோக்கி யோக முறையிலோ ஆன்மீக முறையிலோ பயணிக்கும் போது அறிவு நிலையை உணராத ஆன்மா நிலையில், ஆன்மா உணரா நிலையில் இருக்கும் ஒரு பொருள் அறிவியாக இருந்தாலும், ஆனால் அது பதியை நோக்கி செல்லும் போது அந்த அறிவு விளங்கப்படுகின்றது ஆன்மாவுக்கு. ஆகவே அது அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றது, செயல்படுகின்றது இறை உதவியுடன். இதுதான் அந்த அன்பர் கேட்டதற்குரிய பதில். நீங்கள் செவி அளவில் புலன் அளவில் இந்த அறிவு விடயங்களை, சைவ சித்தாந்த அடிப்படை விரிவுகளை நீங்கள் கேட்கலாம். பாபாஜியின் தெய்வீய குரலில் இருக்கும் கருத்துக்களை கேட்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் சார்ந்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்ததுதான் உங்களுடைய அறிவு அறியாமையைக்குரிய விளக்கம். அனாதியாகவே இந்த பசுவாகிய ஆன்மா ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருக்கின்றது. இது அனாதி, ஒருவராலும் மாற்ற முடியாதது. அதான் தொடக்கம். ஆனால் அந்த அனாதி ஆகிய நிலை பசுவும் ஆன்மாவும், சாரி, ஆன்மாவும் பாசமும் கட்டுண்டிருக்கும் நிலை, ஆணவ மலத்தில் ஆன்மா கட்டுண்டிருக்கும் நிலையில், அதிலிருந்து மீட்பதற்காகத்தான் இறைவன் தரத்த நிலைக்கு வந்து இந்த மாயா மலங்களையும் கண்ம மலங்களையும் உருவாக்கி, கண்ம மலம் மூலம் உங்களுடைய வினைகளை உங்களுக்கு ஊட்டுவித்து இந்த உடலில், உடல் பிறப்பில் மாயா மலம் மூலமாக தனு கரண புவன போகங்களை தந்து அந்த பிராப்த வினைகளை முடிப்பதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை உலாவ விட்டிருக்கின்றார், எங்களை உலாவ விட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த ஆணவத்தின் கட்டுக்குள் இருக்கும் வரையும் எவ்வளவுதான் அறிவுகளை நாங்கள் எடுத்தாலும், பொறியளவில் ஒளிப்பொறியளவில் எவ்வளவு ஆன்மீக விடயங்களை எடுத்தாலும் அது எங்களுக்கு முழுமையாக உதவி செய்யாது. அதற்குரிய காரணம், நாங்கள் அறிவுடைய பொருட்களாக இருந்தாலும் அறியாமைக்குள் சிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இறைவனின் ஈடுபாட்டால் நாங்கள் அறியாமையில் இருந்து மெதுவாக எங்களை விருப்பு வெறுப்புகளால் இந்த வினைகளை செயல்பட வைத்து அவற்றை அனுபவித்து அவற்றில் இருந்து வெளியால் வர வேண்டும். இந்த மாயையாகிய உலகம் உடலை பாவித்து, உலகில் இருக்கும் பொருட்களை பாவித்து, அதுதான் சைவ சித்தாந்த கோட்பாடு. அதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் படிக்கும் அறிவுகள் எல்லாம் எங்களுக்கு அகத்தில் வேலை செய்ய தொடங்கும். அதுதான் உண்மை, அதுதான் சைவ சித்தாந்தம், அதுதான் பாபாஜியின் தெய்வீய குரலில் கொடுக்கப்பட்டிருக்கும் சுருக்கமான கருத்துக்கள் கூட. ஆகவே எங்களுக்கு இப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கின்றது பாபாஜியின் அருளால். அடித்தளமும் கிடைக்கின்றது, கிரியா யோகத்தின் அதியுயர் கருத்துக்களும் சுருக்கமாக கிடைக்கின்றது. அதை ஏன் பாபாஜி சுருக்கமாக வைத்தார் என்றது ஒரு கேள்வி. அதை நானே கேட்டு நானே பதில் காண்கின்றேன். அது ஏன் சுருக்கமாக வைக்கப்பட்டதென்றால், பாபாஜியின் அதியுயர் நிலையான இந்த கிரியா யோகம் செயல்முறை பயிற்சி மூலம் நீங்கள் அதை உணர்ந்து பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டால் நீங்கள் இந்த செயல்முறைக்கு நீங்கள் தகுந்த இடம் கொடுக்க மாட்டீர்கள். செயல்முறை இல்லாமல் நீங்கள் ஒரு கணமும் ஒரு இடமும் செல்ல முடியாது. அறிவு நிலையிலேயே இருக்க வேண்டியதுதான். புற அறிவு நிலையில் என்றதைத்தான் இங்கு சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் அகத்தை தூண்ட வேண்டும். அதற்காகத்தான் பாபாஜி தெய்வீய குரலில் எல்லாவற்றையும் சுருக்கம் சுருக்கமாக தந்திருக்கின்றார். பக்குவப்படக்கூடிய ஆன்மாக்கள், பக்குவப்படுகின்ற ஆன்மாக்கள், அந்த செயல் பயிற்சியில் இருக்கிற ஆன்மாக்கள் செயல் பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நேரத்தில் சிந்திக்க வைக்கின்றார் பாபாஜி. அந்த சுழற்சிக்குள்ளால் தான் எங்கள் சாதகர்கள் எல்லோரும் நாங்கள் ஓடுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் ஓடுகின்றோம். ஆகவே நாங்கள் புற கருவி புறத்தில் பல விடயங்களை அறிந்தாலும், புறத்தில் நாங்கள் அறிவி ஜீவிகளாக இருந்தாலும், அகத்தை அறியும் வரை ஒருவிதமான முன்னேற்றங்களும் நீங்கள் பெரிதாக காண முடியாது. அதற்குரிய காரணம், உங்களுடைய அகம் தெளிவு பெறவில்லை, சுத்தப்படவில்லை. அகம் சொல்வது போல் அகத்தை திருத்தி நீங்கள் வாழப் பழகவில்லை என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே இந்த அன்பர் கேட்ட அறிவு அறியாமையிலிருந்து இவ்வளவு தூரம் நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன். இன்னும் சிலவற்றை அதில் வைத்து பார்த்து விடுவோம். ஆகவே எங்களுடைய அகத்தை நாங்கள் தூய்மையாக, அகத்தை சரியாக வைத்திருந்தால்தான் புறத்தில் இருந்து அறிபவற்றை நாங்கள் அகத்திற்குள் ஈர்த்து எங்களுடைய சாதனைக்கு தேவையானவற்றை நாங்கள் சேகரித்து சாதனையை கூட்டலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. ஆகவே அகத்தை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இதில் இன்னொரு கேள்வியையும் நான் கொண்டு நினைக்கின்றேன். இந்த அகசுத்தத்திற்காகத்தான் எங்களுக்கு இந்த மனித புறப்பே கிடைக்கின்றது. ஒரு அறிவு, ரெண்டறிவு, மூன்றறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, அதற்கு மேலாக ஆறறிவு உள்ளதுதான் இந்த மனித புறப்பு. இது என்ன இந்த ஆறாவது அறிவு என்று பார்த்தால், இந்த புறப்பில் தான் எங்களுக்கு மனம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் பெரிய வித்தியாசம் மற்ற அறிவுகளை உடன் ஒப்பிடும் போது. ஆகவே இந்த மனித புறப்பில் தான் எங்களுக்கு மனம் உண்டு. இந்த மனத்தினால்தான் இரண்டும் உண்டு எங்களுக்கு, துன்பமும் உண்டு இன்பமும் உண்டு. ஆனால் இந்த மனம் இருந்தால்தான் அகத்தில் நாங்கள் இதை தொடர்ந்து அறியலாம். இந்த மனதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய சாதனையில் வெற்றி பெறலாம். ஆனால் இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தால்தான் அந்த இயக்கத்தை எங்களால் இயக்க முடியும். அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் இந்த பயிற்சி முழுக்க. இந்த பயிற்சியில் சின்னத்துறை சார் மியூட்டில் இருங்கள். இந்த பயிற்சியில் நாங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த பயிற்சியில் நாங்கள் அதை உணர வேண்டும். அதற்காகத்தான் பாபாஜியின் இந்த கிரியா யோக பயிற்சி. ஆகவே அகத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், அகத்தில் இருக்கும் மனதை ஒன்றுபடுத்த வேண்டும், மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த மனம், சுவாசம் இந்த இரண்டையும் ஒழுங்குபடுத்தி தூல உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடலில் செய்யும் பயிற்சிதான் இந்த கிரியா யோகம் என்று அந்த அன்பர் கேட்ட கேள்வியிலிருந்து உங்களை இதுவரை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். அவற்றை சிந்தியுங்கள், உங்களுடைய சாதனையை கூட்டுங்கள். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியின் அருள் எங்களுடைய சாதகர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியினுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாயனம். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று இந்த சத்சங்கத்தில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு வாருங்கள் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
நல்ல மாணாக்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் கொடுத்தீங்க. அது பாபாஜிக்கு நன்றி சொல்லணும். நல்ல சிறப்பாக இருந்துச்சு. நான் கருத்து சொல்ல வரல, இருந்தாலும் எல்லாருக்கும் ஏற்படுற விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் ஏற்படுது, அது நீங்க தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. உங்க மூலியமா எல்லாருக்கும் கேட்ட அன்பர்களுடைய மூலியமா எல்லாருக்கும் அந்த பதில் போய் கிடைச்சிருக்கு. அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பாக்கியம் இருக்கு. நிறைய யோகத்துக்கு வரக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாம் நம்ம செய்த வினை பயன் தான். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், சும்மா எதுவுமே வராது. இத சைவ சித்தாந்தம் தான் கிளியரா நமக்கு கொடுக்கு. ஒரு பொருள் தெரியாதக்குள்ள இது இத சூட்சமா வச்சிருக்காங்க. திரியா யோகத்துல திரும்பி சரி பண்ணும், நம்ம சாதனால மேல இருந்தா அது எல்லாத்தையுமே சரி பிடிச்சிடும், தனிமைப்படுத்தி உங்களை விளக்கம் கொடுத்துரும். அது எல்லாருக்கும் அது கை கூடுறதுன்றது கஷ்டம். அது அவங்க அவங்க வினை பயனுக்கு தகுந்த மாதிரி தான் அதுவும் கை கூடும். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்குது. அதனால இருந்தாலும் நமக்கு ஒரு உள்ள வந்துட்டோம், எப்படியா அதை வந்து பாபாஜி மூலியமா இறைவன் வந்து அதை சரி பண்ண போறாரு. சரி பண்ணாலும் அவர் விடவே மாட்டார். இறைவன் என்னைக்கு நம்ம உடல் எடுத்துமோ அவரு கிட்டுக்க வர்ற வழியை நம்மள விட மாட்டார், அது குருநாதரும் விட மாட்டார். அந்த வகையில இந்த சிறுஞான போதத்துல ஒரு பாட்டு வரும், சும்மா வருமோ சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், முன்னால் செய்த வினை பயனுக்கு ஏற்ற இன்ப துன்பங்கள் நமக்கு இறைவன் கொடுக்கிறார். அத நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்த நம்ம வந்து ஏதோ ஒரு பிறப்புல கஷ்டத்தை ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சிருக்கோம், இல்ல ஏதோ அறிஞ்சு செஞ்சிருக்கோம், அறியாது செஞ்சிருக்கோம். அதனுடைய வினையை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணுமோ ஒழிய அதை இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம திருப்பி விடுறதுக்கோ நம்ம தொல்லப்பட்டாலும் அதுக்கு நஷ்டம் நமக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சதுனால அந்த விஷயம் நமக்கு தெரியுது. தெரியாத பாமர மக்களுக்கு அது தெரியாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ விட்டு கொடுத்து, அது ஒரு சிறப்பான காரியம். எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும். என்னுடைய விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால கிரிய யோக சாதகர்களுக்கு ரெண்டு ஆயுதங்கள் இறைவன் கொடுத்திருக்காரு. ஆயுதம் சொல்லக்கூடாது, திறவுகோல். ஒன்னு பயிற்சி, ஒன்னு அறிவுக்கு தேவையான ஒரு பெரிய விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வராரு. அதை வச்சு நீங்க நல்லா பயன்படுத்தலாம். உட்காந்து சிந்திங்க, பொறுமையா சிந்திங்க, அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க. நாம வந்து ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிக்காதீங்க. உலகல்ல எத்தனையோ கோடி மக்கள்ல நாம ஒருவராதான் இருக்கும், அப்படிதான் இறைவன் படைச்சிருக்காரு. அதனால நம்ம விட்டு கொடுக்கறதுனால வீணாப்பிட மாட்டோம். எல்லாத்துலயும் நம்ம நிதானம் ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, அப்படியே இணைப்பில் இருங்கள் மற்ற